அன்பிற்கினியவர்களே, வணக்கம். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. நெருக்கடியான வேளையில் நான் மன்றாடும் போது எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவிக்கின்றார். ஆகவே மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் என்று திருப்பாடல் 117:1-2, 118:1-5, 8 வசனங்கள் கூறுகின்றது. ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக என்று திருப்பாடல் 119:114-172 வசனங்கள் கூறுவது போல நம் ஆண்டவரை உலகம் முழுவதும் அறிவிப்போம். அதுவே நம் அனுதின வாழ்வாகட்டும். அவரை மகிமைப்படுத்துவோம். நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். God bless you.
ஆகஸ்ட் மாதம் 8 திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 22-27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிடமகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3 உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா, மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய், அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, வணக்கம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனது பாடுகளையும் இறப்பையும் பற்றி 2 முறையாக சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். நீர் மெசியா, உயிர் வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு அறிக்கையிட்ட போது, தான் மெசியா என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என சீடர்களிடம் கண்டிப்பாய் கூறினார் என நற்செய்தியாளர் கூறுகிறார். இயேசு அவ்வாறு கூறுவதற்கு காரணம், சீடர்கள் இயேசுவை இன்னும் முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை என்பதுதான். இயேசுதான் மெசியா என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர் எப்படிப்பட்ட மெசியா என்பதை அறிந்திருக்கவில்லை. இயேசுவின் காலத்தில் மக்கள் ஒரு அரசியல் மெசியாவைத்தான் எதிர்பார்த்தார்கள். ரோமையர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுத் தருகின்ற மெசியாவை எதிர்பார்த்தார்கள். சீடர்களின் எதிர்பார்ப்பும் இதிலிருந்து மாறுபட்டிருக்க வாய்ப்பில்லை. இயேசு துன்புறும் ஊழியனாக வருகிறார். பாடுகளின் வழியாக பாவங்களிலிருந்து மக்களை விடுவித்து கடவுளோடு ஒப்புரவாக்க வருகிறார். சீடர்கள் இயேசுவை அறிந்திருப்பதும் புரிந்திருப்பதும் அவசியம். எனவேதான் மீண்டும் தனது பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட சீடர்கள் துயரமுற்றார்கள் என நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இயேசுவை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுவதாக இச்செய்தி உள்ளது. இன்றைய நற்செய்தியின் 2 பகுதி இயேசுவும் பேதுருவும் ஆலய வரி கட்டுவதை பற்றி குறிப்பிடுகிறது. எருசலேம் ஆலயம் யூதர்களின் வழிபாட்டு மையம் மட்டுமல்ல, மாறாக அவர்கள் வாழ்க்கையின் மையமாகவும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தவும் அர்ப்பண காணிக்கைகளை அளிக்கவும் பணம் தேவைப்பட்டது. அத்தோடு கூட குருக்களின் உடைகள், ஆலய ஆபரணங்கள், ஆலய பராமரிப்பு என செலவுகள் இருந்தன. எனவே 20 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கென அரை சக்கல் வரியாக செலுத்த வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. அரை சக்கல் என்பது சாதாரண மனிதர்களின் ஒரு நாள் கூலியாகும். இயேசுவிற்கும் பேதுருவிற்கும் இடையில் நடக்கின்ற உரையாடல் இயேசு வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை என்பதை காட்டுவதாக உள்ளது. ஏனெனில் ஆலயம் கடவுளுக்கு சொந்தமானது. இயேசு கடவுளின் மகன் என்ற முறையில் வரி செலுத்துவது தேவையில்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு தடையாயிருக்கக்கூடாது என்பதற்காக வரியை கட்டுகிறார். இயேசுவின் இச்செயல் சமூக சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை காட்டுகிறது. நாம் தனி மனிதர்களாக வாழவில்லை, சமூகமாகவே வாழ்கிறோம். நமக்கு உரிமைகள் மட்டுமல்ல, கடமைகளும் உண்டு. உரிமைகளை கேட்டு பெற வேண்டும், அதே வேளையில் கடமைகளை மறந்துவிடலாகாது. அன்பானவர்களே, ஒரு சமூகத்தின் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஒவ்வொரு குடிமகனும் கொடுக்கும் ஒத்துழைப்பில்தான் உள்ளது. சமூகத்தின் வளர்ச்சியில் நமது பங்களிப்பு நிறைவாக இருக்க வேண்டும். இயேசுவை எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ்வோம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு இருந்த ஆர்வமும் சமூகத்தின் வளர்ச்சியில் அவர் கொண்டிருந்த அக்கறையும் நம்மிடமும் இருக்கட்டும். அன்பான ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து புரிந்தவர்களாக வாழச் செய்யும். வாழ்வில் நீர் கடைபிடித்த அணுகுமுறைகளையும் விழுமியங்களையும் நாங்களும் கடைபிடித்து உமது பாதையில் வாழ வரம் தாரும்.
நான் உம்மை நேசிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன்.
ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. எபேசியருக்கு எழுத்திருமுகம் 1:17 இறைவசனம்.
அழியாத அன்புடனே உம்மை நேசிப்பேன், அப்பா பிதாவே உம்மை நேசிப்பேன், அழியாத அன்புடனே உம்மை நேசிப்பேன், அப்பா பிதாவே உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன். துன்ப நேரங்களில் உம்மை நேசிப்பேன், என்னோடு இருப்பவரே உம்மை நேசிப்பேன், இன்ப துன்ப நேரங்களில் உம்மை நேசிப்பேன், என்னோடு இருப்பவரே உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன்.
ஆண்டவர் தாமே உம் எதிரிகளை விட உம்மை வலிமை மிக்கவராக்குவாராக. திருப்பாடல் 105:24
உணவிலும் மேலாய் உம்மை நேசிப்பேன், உயிரிலும் மேலா உம்மை நேசிப்பேன், உணவிலும் மேலாய் உம்மை நேசிப்பேன், என் உயிரிலும் மேலாய் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன். ராஜாவே உம்மை நேசிப்பேன், பரலோகில் வாழ உம்மை நேசிப்பேன், பரலோக ராஜாவே உம்மை நேசிப்பேன், நான் பரலோகில் வாழ உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன்.